சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 5, 2026. தலைப்ப உண்மையற்ற தன்மை. கோல்டன் உரை. யோவான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவொட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து மத்தேயு. இயேசு இந்த வசனங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வருமென்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். யோவான். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கையுண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள். என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாகாதிருங்கள் என்றார். அப்பொழுது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்தெழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். மார்க்கு. பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தாரனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். யோவான். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறிரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். யோவான். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதைக் கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. முந்தி கல்லறையினிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். மரியாள் கல்லறையினருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதைக் கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. தீமோத்தேயு. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னுடைய கூட தீங்கனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை இரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை இரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். வெளிப்படுத்தின விசேஷம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடிருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். யோவான். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். இதுவே நித்திய ஜீவன் என்று இயேசு கூறுகிறார். அது இருக்க போவதில்லை. பின்னர் அவர் நித்திய ஜீவனை தனது தந்தையையும் தன்னையும் பற்றிய தற்போதைய அறிவு, அன்பு, சத்தியம் மற்றும் ஜீவனை பற்றிய அறிவு என்று வரையறுக்கிறார். ஒரே உண்மையான கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். வேதம் கூறுகிறது, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான். சத்தியம் மனிதனின் உண்மையான ஜீவன் என்பதை காட்டுகிறது. ஆனால் மனிதகுலம் இந்த போதனையை நடைமுறைக்கு கொண்டு வருவதை எதிர்க்கிறது. கேள்வி: வாழ்க்கை என்றால் என்ன? பதில்: வாழ்க்கை என்பது தெய்வீக கொள்கை, மனம், ஆன்மா. ஆன்மா வாழ்க்கை என்பது தொடக்கமும் முடிவும் இல்லாதது. காலம் அல்ல, நித்தியம் என்பது வாழ்க்கையின் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. மேலும் காலம் நித்தியத்தின் ஒரு பகுதி அல்ல. வாழ்க்கை என்பது தெய்வீக மனம். வாழ்க்கை எல்லையற்றது அல்ல. மரணமும் எல்லையும் உயிருக்கு தெரியாது. இயேசுவின் சிலுவை மரணமும் அவரது உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனை புரிந்து கொள்ள நம்பிக்கையை மேம்படுத்த உதவியது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆன்மா ஆவி மற்றும் பொருளின் ஒன்றுமில்லாத தன்மை ஆகியவற்றை கூட. மரணத்தின் மீதான அனைத்து நம்பிக்கையையும் அதன் கொடுக்கின் பயத்தையும் கைவிடுவது ஆரோக்கியம் மற்றும் ஒழுக்கத்தின் தரத்தை அதன் தற்போதைய உயரத்திற்கு அப்பால் உயர்த்தும். மேலும் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நித்திய வாழ்வில் கிறிஸ்தவத்தின் கொடியை உயர்த்த உதவும். நமது குருநாதர் தம் மாணவர்களுக்கு மீண்டும் தோன்றினார். அவர்களின் அச்சத்திற்கு ஏற்ப அவர் கல்லறையிலிருந்து எழுந்தார். தம்முடைய மேலெழுந்த சிந்தனையின் மூன்றாம் நாளில் இவ்வாறு அவர்களுக்கு நித்திய ஜீவனின் நிச்சயமான உணர்வை வழங்கினார். இந்த கடவுளின் மனிதனை கொல்ல தேடிய யூதர்கள் தங்கள் தீய செயல்களுக்கு பெற்றோர்களாக இருப்பது அவர்களின் பொருள் சார்ந்த கருத்துக்கள் என்பதை தெளிவாக காட்டினர். இயேசு தனது உடலை மீண்டும் உருவாக்குவது பற்றி பேசியபோது அவர் செய்தது போல் மனம்தான் கட்டியவர் என்பதை அறிந்து இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், மூன்று நாட்களில் நான் அதை எழுப்புவேன் என்று சொன்னபோது அவர் தனது உடலுக்கு பதிலாக அவர்களின் பொருள் சார்ந்த கோவிலை குறிக்கிறார் என்று நினைத்தார்கள். அத்தகைய பொருள் சார்ந்தவர்களுக்கு உண்மையான மனிதன் ஒரு பேய், கண்ணுக்கு தெரியாத மற்றும் அறிமுகமில்லாதவராக தோன்றினார். மேலும் அவர்கள் கல்லறையில் வைத்த உடல் ஒரு பொருளாக தோன்றியது. இந்த பொருள் சார்ந்த உணர்வு உண்மையான இயேசுவின் பார்வையை இழந்தது. ஆனால் உண்மையுள்ள மரியாள் அவரை கண்டாள். மேலும் அவர் அவளுக்கு முன்பை விட வாழ்க்கை மற்றும் பொருள் பற்றிய உண்மையான கருத்தை முன்பை விட அதிகமாக வழங்கினார். மனிதர்களின் பொருள் சார்ந்த மற்றும் பாவ நம்பிக்கையின் காரணமாக ஆன்மீக இயேசு அவர்களுக்கு புலப்படாமல் இருந்தார். தெய்வீக அறிவியலை அவர் எவ்வளவு அதிகமாக வெளிப்படுத்தினரோ அதன் தெய்வீக கொள்கையான உண்மை மற்றும் அன்பின் கோரிக்கைகளை அவர் எவ்வளவு தெளிவாக உச்சரித்தாரோ அவ்வளவு அதிகமாக அவர் பாவிகளிடமும் பாவத்திலிருந்தும் நோயிலிருந்தும் அவர்களை காப்பாற்ற கோட்பாடுகள் மற்றும் பொருள் சட்டங்களை சார்ந்து தவிர்க்க முடியாத வாழ்க்கை சட்டத்தின்படி மரணத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களிடமும் வெறுப்படைந்தார். இயேசு தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலம் அவர்களை தவறு என்று நிரூபித்தார். மேலும் கூறினார், என்னை உயிருடன் விசுவாசிக்கிற எவனும் ஒரு காலும் இறக்க மாட்டான். இயேசுவின் ஆன்மீக தோற்றம் மற்றும் புரிதல் இருப்பதன் உண்மைகளை நிரூபிக்க அவருக்கு உதவியது. ஆன்மீக உண்மை எவ்வாறு பொருள் பிழையை அழிக்கிறது, நோயை குணப்படுத்துகிறது மற்றும் மரணத்தை வெல்லுகிறது என்பதை மறுக்க முடியாத வகையில் நிரூபிக்க. உடல் என்பது ஆவி அல்ல என்று குரு தெளிவாக கூறினார். மேலும் அவரது உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் தானே மேலேறும் வரை அவரது உடல் மாறவில்லை என்பதை உடல் புலன்களுக்கு நிரூபித்தார். அல்லது வேறுவிதமாக கூறினால், ஆவி கடவுள் பற்றிய புரிதலில் இன்னும் உயர்ந்தார். மரணமாக தோன்றிய பிறகு இயேசுவின் மாறாத உடல் நிலை அனைத்து பொருள் நிலைமைகளுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். இந்த உயர்வு அவரது பரமேறுதலை விளக்கியது. மேலும் கல்லறைக்கு அப்பால் ஒரு தகுதிகான் மற்றும் முற்போக்கான நிலையை தெளிவாக வெளிப்படுத்தியது. இயேசு வழி, அதாவது அவர் அனைத்து மனிதர்களுக்கும் வழியை குறித்தார். இயேசுவின் பூமிக்குரிய பதிவை மூடும் பரமேறுதல் என்று அழைக்கப்படும் அவரது இறுதி ஆர்ப்பாட்டத்தில் அவர் தனது சீடர்களின் உடல் அறிவை விட உயர்ந்தார். மேலும் பொருள் புலன்கள் அவரை இனி பார்க்கவில்லை. பின்னர் அவரது மாணவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றனர். இதன் பொருள், அவர்கள் கண்ட மற்றும் துன்பப்பட்ட அனைத்தினாலும் அவர்கள் தெய்வீக அறிவியலை பற்றிய விரிவான புரிதலுக்கு இயேசுவின் போதனைகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களின் ஆன்மீக விளக்கம் மற்றும் பகுத்தறிவுக்கு கூட எழுப்பப்பட்டனர். இது அவர்களுக்கு கடவுள் என்ற வாழ்க்கையை பற்றிய ஒரு மங்கலான கருத்தை அளித்தது. சீடர்கள் அனைவரும் அனுபவித்த அனுபவத்தின் மூலம் அவர்கள் அதிக ஆன்மீகவாதிகளாக மாறி குரு கற்பித்ததை நன்கு புரிந்து கொண்டனர். அவரது உயிர்த்தெழுதல் அவர்களின் உயிர்த்தெழுதலும் கூட. ஆன்மீக மந்தநிலையிலிருந்தும் கடவுள் மீதான குருட்டு நம்பிக்கையிலிருந்தும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் கருத்துக்கு தங்களையும் மற்றவர்களையும் உயர்த்த இது அவர்களுக்கு உதவியது. அவர்களுக்கு இந்த உயிர்ப்பித்தல் தேவைப்பட்டது. ஏனென்றால் விரைவில் அவர்களின் அன்பான குரு மீண்டும் யதார்த்தத்தின் ஆன்மீக உலகில் உயர்ந்து அவர்களின் புரிதலுக்கு மேலாக உயர்ந்து செல்வார். அவரது உண்மைத்தன்மைக்கான வெகுமதியாக அவர் அந்த மாற்றத்தில் பொருள் உணர்வுக்கு மறைந்து விடுவார். அது அப்போதிருந்து பரமேறுதல் என்று அழைக்கப்படுகிறது. நம் காலத்தில் கிறிஸ்தவம் மீண்டும் தெய்வீக கொள்கையின் சக்தியை 1900 ஆண்டுகளுக்கு முன்பு செய்தது போல் நோயுற்றவர்களை குணப்படுத்துவதன் மூலமும் மரணத்தை வெல்வதன் மூலமும் நிரூபித்து வருகிறது. சத்தியத்தின் புனித சரணாலயத்தில் புனிதமான முக்கியத்துவம் வாய்ந்த குரல்கள் உள்ளன, ஆனால் நாம் அவற்றை கேட்பதில்லை. இன்ப துன்பங்கள் என்று அழைக்கப்படுபவை நம் வாழ்வில் மறைந்து போகும்போதுதான் பிழைகள் அடக்கம் செய்யப்பட்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு உயிர்த்தெழுப்பப்படுவதற்கான சந்தேகத்திற்கு இடமில்லாத அறிகுறிகளை காண்கிறோம். எல்லா பிழைகளையும் மனிதனின் ஒரே அழியாத தன்மையான மனம் உடலால் கட்டுப்படுத்தப்படலாம். வாழ்க்கை மரணத்தால் கட்டுப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கையையும் அழிப்பதன் மூலம் மட்டுமே உண்மை நமக்கு உயிர்த்தெழுதலும் வாழ்க்கையும் ஆகும். மரண மனதிற்கு பொருள் கணிசமானது, தீமை உண்மையானது. இந்த சரீர பொருள் மனநிலை தவறாக பெயரிடப்பட்ட மனம் மரணமானது. எனவே ஆன்மீக உண்மையான மனிதனுக்கும் இயேசு வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த கடவுளுக்கும் உள்ள பிரிக்க முடியாத தொடர்பு இல்லாவிட்டால் மனிதன் அழிக்கப்பட்டிருப்பான். இயேசு தனது உயிர்த்தெழுதல் மற்றும் பரமேறுதலிலும் ஒரு மரண மனிதன் மனிதனின் உண்மையான சாராம்சம் அல்ல என்றும், இந்த உண்மையற்ற பொருள் மரணம் யதார்த்தத்தின் முன்னிலையில் மறைந்துவிடும் என்றும் இயேசு காட்டினார். நிரூபிக்கப்பட்ட உண்மையே நித்திய ஜீவன். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.